نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உயர்வும் நம்மை எல்லாம் படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கே சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் குறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அருளால் கணக்கிட முடியா, எண்ண முடியா அவனுடைய கிருபையால் அந்த ரப்புல் இஸ்ஸத் இறக்கிய அந்த ரப்புல் இஸ்ஸத் சொன்ன சில வாசகங்களை படித்து அறிகிற வாய்ப்பை தந்த அவனுக்கு எல்லா புகழும். கடந்த முடிந்த வாரங்களில் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்பதனுடைய சில விளக்கங்களை கண்டோம். அப்போது சொல்லுகிற போது சொன்னோம், இன்னும் ஆயிரக்கணக்கான கருத்துக்களை இந்த அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் தன்னகத்தே புதிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா கருத்துக்களையும் முழுமையாக விளங்க முடியும் மா என்று சொன்னால், நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய திறனுக்கு, நம்முடைய தேவைக்கு எது இருக்கிறதோ அது மட்டும் எடுத்து உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எத்தனையோ வாரங்களை நாம் தொடர்ந்து அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்பதிலே பேசி வந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் உரித்தான இந்த அறிவுக்கெல்லாம் சொந்தக்காரனான அந்த அல்லாஹுவுக்கே மீண்டும் எல்லா புகழும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலே கடைசியாக சொல்லுகிற போது சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டதை சகோதரர்கள் திரும்ப நம்மிடத்திலே வந்து அந்த ஆயத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹசரத் சில நாளைக்கு முன்னால் நம்மிடத்திலே ஜும்மாவிலே உரையாற்றிய அந்த ஹசரத் அவர்கள் பல பேருக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். மீண்டும் தேவையுடையவர்கள் ஹசரத்திடத்திலே என்னிடத்திலே அந்த ஆயத்துகள் சிலவற்றை நாம் குறிப்பிட்டு அதனுடைய மகிமை என்ன என்று சொன்னோமே, அதை பற்றி எழுதி வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு பின்னால் ஒன்றை சொன்னோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாறில் நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை வர்ணித்த அந்த விதமும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு 24 மணி நேரமும் மனம் புண்பட்டு கொண்டிருக்கிற இந்த நம்மை போன்ற இந்த சமூகத்திற்கு அருமருந்தாக அமைந்திருக்கிறது. அதையும் நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய ஆயத்து என்னவென்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனினுடைய ஆரம்பத்திலே நாம் படிக்கிறோம், சூராவினுடைய ஆரம்பத்திலே நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு சூராவை நாம் படிக்கிற போது பிஸ்மில்லாவை படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிஸ்மில்லா அது ஷரியத் ரீதியாக நம்மை விட்டு காலஞ்சென்ற வேத வியாக்கியானிகள் என்று சொல்லுகிற முஃபஸ்ஸிர்கள் அதற்கு தந்திருக்கிற விளக்கம் என்னவென்று பார்த்தோமேயானால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற வாசகம் இருக்கிறதே, அது குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. சூரத்து நம்ல் என்று சொல்லுகிற எறும்பை பற்றி சொல்லி அல்லாஹு தஆலா விளக்குகிற அந்த சூராவினுடைய ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அந்நிய நாட்டிலே இருக்கிற ஒரு அரசிக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை தருவதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்ற உயர்ந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைப்பதற்காக வேண்டி அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதத்தை, தான் ஒருவன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி தந்த விஷயத்தை பாதுகாக்கும் பொருட்டு அந்த பெண்ணுக்கு எழுதிய கடிதத்திலே கொஞ்சம் தள்ளி தருவது அப்போ பாதுகாக்க இஸ்லாத்தை சொன்ன விஷயத்தில அப்ப எழுதுனாங்க கடிதம், இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சுலைமான் என்று சொல்லுகிற வேத தூதுவரிடமிருந்து ஓ அரசியே உங்களுக்கு எழுதப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹுவினுடைய பெயரால் கவனத்தை அங்க திருப்பாதீங்க. இது வேத தூதுவரிடத்திலிருந்து எழுதப்படுகிற வாசகம். இதை நான் அல்லாஹுவினுடைய பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொன்ன வாசகத்தில் மட்டும்தான் பிஸ்மில்லா என்பது இருக்கிறது. ஆனால் நாம் பயன்படுத்துகிற எல்லா இடங்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால், ஒவ்வொரு சூராவிற்கு முன்னால் நாம் இந்த வாசகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் இது பயன்படுத்தப்படுகிறது, இது எப்படி பயன்படுத்தப்படுவதாக ஆரம்பமானது, அப்படி என்னதான் இந்த ஆயத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் இது ஏன் அடிக்கடி நம்மிடத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப சாதாரண அறிவுடைய நிலையில் மக்களை பார்த்தோமே என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் சரி, அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலும் சரி, எல்லா கூட்டத்தினுடைய இஸ்லாம் என்று பிரித்து பார்க்காமல் ஒட்டுமொத்த வரலாறையும் எடுத்து பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. மனிதன் உலகத்திலே வந்த பின்னால் எந்த ஒரு பொருள் அவனுடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு பொருள் அவனுடைய அறிவுக்கு அடங்காமல் இருக்கிறதோ அதை கண்டு பயப்பட ஆரம்பித்தார். இப்படி பயம் ஆரம்பித்த பின்னால் தான் கடவுள் கொள்கை என்பது ஆரம்பித்தது. மனிதனிடத்திலே மனிதன் நாடோடியாக திரிந்து கொண்டிருந்தார், அங்கே பாம்பை பார்த்தார், இது என்னவோ பொருள் என்று அதை போய் எடுத்தான், கையிலே பிடித்தார், அது கொத்த ஆரம்பித்தது. அதனுடைய அந்த கொத்துதனுடைய வேதனை தாங்க முடியாமல் திணற ஆரம்பித்தார். உடனே என்ன செய்தான், இந்த இதே போன்ற பொருட்களை எல்லாம் கையிலே தொட்டால் கடிக்கிறது, ஆகவே நம்மை விட ஏதோ ஒரு விஷயத்திலே இது உயர்ந்திருக்கிறது, ஆகவே அதற்கு முன்னால் நாம் அதை கடவுள் என்று கும்பிட்டு நிற்க வேண்டும், அதற்கு பால் ஊற்ற வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு வந்தார். காலையிலே பார்க்கிறான் சூரியன் எழுகிறது, மாலையிலே சூரியன் மறைந்து விடுகிறது, அதை தன்னுடைய கையால் அடக்க முடியுமா, தன்னுடைய அறிவுக்கு கீழே கொண்டு வர முடியுமா என்று யோசித்தார், முடியவில்லை, அறிவுக்கு அடங்காமல் போய்விட்டது. உடனே என்ன செய்தான், தன்னுடைய அறிவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அந்த வஸ்துக்கு முன்னாலே கைகூப்பி நின்றான், கடவுளாக ஆக்கினான். அதே போன்று உலகத்திலே மின்னல் இருக்கிறது, இடி இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது, இப்படி தன்னுடைய அறிவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சிய பொருட்களை மனிதன் கடவுளாக ஆக்கி அதற்கு முன்னாலே வழிபட்டு நிற்க ஆரம்பித்தான். இது என்ன, இவனுடைய அறிவுக்கும் இவனுடைய கட்டுப்பாட்டுக்கும் அப்பால் இருக்கிற ஒரே காரணம் தானே ஒழிய வேறு எதுவும் அந்த பொருட்களிடத்திலே கிடையாது. அப்படி அந்த பொருட்களிடத்திலே கைகூப்பி நிற்கிற போது அப்படியே அது வாரிசு வாரிசாக ஆகி அதற்கு வேறு வேறு பெயர்களை வைத்துதான் இவர்கள் கடவுள் கொள்கை என்பதை முதலிலே ஆரம்பித்தார்கள். இப்ப கடவுள் கொள்கை எப்போது மனதிலே ஊறிவிடுகிறதோ அப்போது ஒரு செயலை துவங்கும் முன்னால் அந்த எந்த கடவுள் எந்த ஒரு வஸ்து இதற்கு சாதகமாக இருக்கிறதோ அதனிடத்திலே சலாம் போட்டுவிட்டு ஆரம்பிக்க ஆரம்பித்தார். உதாரணமாக நம்முடைய தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பொங்கல் என்று ஒன்று வருகிறது, அதற்கு என்ன சொல்லுவார்கள், விவசாயிகளின் திருநாள் என்று சொல்லுவார்கள். அன்று சூரிய தேவனை வணங்க வேண்டும் என்பது அந்த பொங்கல் கொண்டிருக்கிற உட்கருத்து. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? தன்னுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட, தன்னுடைய புலங்களால் அடக்க முடியாத சூரியன் என்பது உதிப்பதனால் தங்களுடைய விவசாயத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் வருடத்திலே ஒரு தடவை அந்த பகவானுக்கு, அந்த எஜமானுக்கு நாங்கள் கைகூப்பி அந்த கிடைக்கிற அந்த பொருட்களை அதற்கு நாங்கள் சமைத்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கொள்கையை இவனை ஏற்படுத்தி கொண்டார். அதே போன்று கெட்ட விஷயங்களை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தீபாவளி நரகாசுரனை கொன்று அங்கே அழித்து அந்த நாளை திருநாளாக கொண்டாடி எங்களுடைய தீய கேடுகள் எல்லாம் அழிந்தது என்பதை அங்கே வெளிப்படுத்தினான். இப்ப இப்படி ஒவ்வொரு தினங்களாக கொண்டாடிய மனிதன் ஒரு காலத்தில் என்ன செய்ய ஆரம்பித்தான்? தான் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் பெயரை வைத்து செய்தால் அதிலே ஒரு பரக்கத் ஏற்படும் என்று கொண்டு வந்தார். இது புதிதாக ஏதோ குர்ஆனிலே எழுதப்பட்டிருக்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதல்ல, மனிதனுடைய இரத்தத்திலே ஊறிய ஒரு பழக்கம். தனக்கு தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்விக்க வேண்டும், தான் ஏதாவது ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று மனிதன் முற்படுகிற போது அதற்கென்று அழைக்கிற பொருட்கள் எல்லாம் அவனுடைய அறிவுக்கு மீறிய, அவனுடைய சக்திக்கு மீறிய பொருட்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே உட்கார வைத்து இதனுடைய அருளால் இன்றும் கூட கடிதத்திலே எழுதுகிறார்கள் அல்லவா, அந்த கணேசனின் துணையால், முருகன் துணையால். இப்படி அதே போன்று இஸ்லாமியர்கள் எழுதுகிற போது 7, 8, 6. இது மனிதனுடைய இயற்கையில் இரத்தத்தில் ஊறிய பழக்கம். இப்ப இதை பற்றி தான் சொல்லும் போது சொல்றாங்க, இது இன்றல்ல நேற்றல்ல காபிர்களுடைய நிலையிலும் இருந்தது. அவர்கள் அந்த சாமிகளுடைய பெயரை, புத்துகளினுடைய பெயரை எழுதிதான் தங்களுடைய வாசகங்களை, தங்களுடைய திருமணத்தினுடைய அந்த பதிவுத்தாள்களை எல்லாம் எழுத ஆரம்பித்தார்கள். அப்ப வேதங்களை இறைவன் கொடுக்கிற போது அந்த மனிதர்களுக்கு எந்த அறிவிலே இருக்கிறார்களோ அதே நிலையில் தான் நல்லா தந்திருக்கிறார். வேதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் திருப்பி பார்த்தால் நம்முடைய அறிவுக்கு புலப்படாத, நமக்கு புரியாத எதையுமே அல்லாஹ் சொல்லவில்லை. உன்னுடைய அறிவுக்கு எது புரியுமோ, நீங்கள் இருக்கிற நிலையிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அப்படித்தான் சொர்க்கம் இருக்கும். சொர்க்கத்தினுடைய நிலை என்று மனிதனுக்கு இன்னும் இதுவரை உலகத்தில் இருக்கிறவரை சொர்க்கத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹுவினுடைய வேத வாசகம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி வேண்டுமானால் நம்மால் நம்முடைய அறிவுக்கு புரிந்து கொள்ளலாம். அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்? நீங்கள் உலகத்திலே பார்ப்பது போன்று சூடு அங்கு இருக்கும். அல்லாஹ் சொல்லித் தருகிற வாசகங்கள் இவ்வளவுதான். அப்ப அறிவுக்கு மீறிய வாசகங்களை பயன்படுத்தி அல்லாஹு தஆலா எதுவுமே சொல்லவில்லை. இவனுடைய இயற்கைக்கு நீதியாகவே அல்லாஹு தஆலா முதலிலே இந்த பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்ப இதுல சில உலமாக்கள் பெரியவர்கள் சொல்லுகிற போது அல்லாமா சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு கிரந்தத்திலே எழுதுகிறார்கள், பொதுவாக இப்படி பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற பழக்கம் எல்லோரிடத்திலும் இருந்தது. அப்ப எல்லா வேதங்களில் இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் அல்லாஹ் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் இப்படிப்பட்ட வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை எத்தனை நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த சமூகத்திற்கு வந்து தங்களுடைய சேவையை ஆற்றி சென்றிருக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் அல்லாஹு தஆலா வேதங்களை தருகிற போது இந்த வாசகங்களை பயன்படுத்தாமல் தருவது இல்லை என்று அல்லாமா இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்திலே பார்க்கிற போது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சில அதே சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற அந்த காலத்திலே வாழ்ந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், என்னதான் வேதங்களிலே வந்திருந்தாலும் கூட பிஸ்மில்லா என்று சொல்லுகிற வாசகம் இந்த குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமானது. பிஸ்மில்லா என்று சொல்லுகிற வாசகம் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மட்டுமே உரித்தது. அதிலே பங்கு போடுவதற்கோ, அதிலே இப்படி இப்படித்தான் அந்த வேதங்களிலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லுவதற்கோ நம்மிடத்திலே எந்த ஒரு, அதாவது நாம் அதை அறுதியிட்டு சொல்ல முடியாது. இது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் சொந்தம் என்று சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இதை இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுகிற போது இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக வைத்து நாம் ஒரு கருத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து விளங்குகிறது, இதற்கு முன்னால் உள்ள எல்லா வேத புத்தகங்களிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வேத தூதுவர்களுக்கு புத்தகங்களை தருகிற போது, வேத நூல்களை அறிவிக்கிற போது அதிலே தன்னுடைய பெயரை தான் முதலிலே கொண்டு ஆரம்பித்திருந்தார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று வேதத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்லிதான் ஆரம்பித்திருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்து இதிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே, அதாவது குர்துபி என்ற தஃப்சீரில், வேத விளக்க உரையில், அதே போன்று ரூஹல் மஹானி என்று சொல்லுகிற இன்னொரு தப்சீருடைய நூலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வாசகம் வருவதற்கு முன்னால், இப்படி கரெக்டா இப்படி வர்றதுக்கு முன்னாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிஸ்மிகல்லாஹும்ம என்று வேதத்தினுடைய துவக்கம் ஆரம்பமானதோ அந்த நாளையிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பிஸ்மிகல்லாஹும்ம என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எப்போது வேதத்தினுடைய ஒரு பகுதியிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தானோ, அதிலிருந்து அந்த நிலையை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தன்னுடைய கடித போக்குவரத்துகளில், தன்னுடைய தொழில்துறைகளில், தன்னுடைய வேதத்தினுடைய எல்லா நிலைகளிலும், தன்னுடைய எல்லா செயல்களையும் துவங்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே பயன்படுத்தியதாக குர்துபி என்ற கரந்தத்திலும், அதே போன்று ரூஹுல் மஹானி என்ற கரந்தத்திலும் பதிவாகி இருக்கிறது. இப்ப பொதுவா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய முதல் வாசகம் என்னவென்று சொன்னால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொன்னால், நபியே நீங்கள் படிப்பீராக, நீங்கள் ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்தானே அந்த இரட்சகனினுடைய பெயரால் நீங்கள் துவங்கி படியுங்கள் என்று சொன்னான். இப்ப அல்லாஹ்வினுடைய அந்த பிஸ்மில்லா என்பதனுடைய முதல் பகுதி, முதல் வேதத்தினுடைய முதல் வாசகமாக ஒட்டுமொத்தமாக எல்லா அறிஞர்களாலும், அதே போன்று எல்லா இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையிலே இருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதல் இறங்கிய வாசகம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ் இதிலே சொன்னான், அல்லாஹுவினுடைய திருவாசகத்தால் துவங்குகிறேன் என்று நபியே நீங்கள் துவங்குங்கள் என்று சொன்னான். இப்ப இந்த அன்னைக்கு சொல்லும் போது கூட இந்த வரலாறை நாம் சொன்னோம். இப்ப திரும்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதே வரலாறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகத்திடத்திலே சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்தானே அந்த இரட்சகனினுடைய பெயரால் நீங்கள் துவங்கி படியுங்கள் என்று சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே உம்மி, அவர்கள் படிக்காதவர்கள் என்பது அல்லாஹுவுக்கும் தெரியும், அல்லாஹுவினுடைய தூதுவருக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நீங்கள் அந்த நாயகத்திடத்திலே சென்று சொல்லுங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்தானே அவனுடைய பெயரால் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இப்ப இந்த நாயகத்துக்கு முன்னாலே ஏதும் ஒரு விஷயம் மனப்பாடமும் இல்லை. ஏனென்று சொன்னால் உம்மி, எதை பத்தியும் தெரியாது. நம்ம மாதிரி எம்பிஏவோ எம்ஏஓ எம்சிஏவோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை பூரா அப்படியே பைஹார்ட் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டு இல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லது அவர்களுக்கு முன்னால் வேதத்தினுடைய கிதாபு ஏதாவது ஒன்று திறந்து வைக்கப்படவில்லை. இக்ரா என்று ஒருத்தரை பார்த்து படிங்க, ஒருத்தரை பார்த்து நாங்கள் படி என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதிலே ஒன்றாவது அவர் மனனம் செய்திருக்க வேண்டும், அதை ஒப்பிப்பதற்கு சொல்லுங்கள் என்று சொல்லலாம். அல்லது அவருக்கு முன்னால் வேத புத்தகமோ அல்லது ஏதாவது எழுதப்பட்ட நூல் திறந்து வைத்திருந்தால் படியுங்கள் என்று சொன்னால் அவர் அதை பார்த்து படித்திருக்கலாம். இது ரெண்டுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வேத புத்தகமும் திறந்து வைக்கப்படவில்லை, அதே போன்று அவர்களுக்கு எந்த விஷயமும் முன்னாலே மனனமாகி இருக்கவில்லை, உண்மையாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே தன்னுடைய விளையாட்டை விளையாடி காட்டுகிறான், நபியே நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவினுடைய ஆற்றல் எப்படி என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்து அல்லாஹு தஆலா குன் என்று சொன்னால் எல்லாம் ஆகிவிடும். அல்லாஹு தஆலாவுக்கு குன், இது ஆகு என்று கட்டளையிடுவதுதான் அவனுக்கே தவிர ஆகி முடிப்பது, இந்த உலகத்தினுடைய, வானத்தினுடைய, பூமியினுடைய அண்ட சராசரங்கள் எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த கட்டளைக்கு அப்படியே உடனே சஜதா செய்து ஆகிவிடுவது. இப்ப அல்லாஹ் ஒரு மொழியை ஏவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்க தெரியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன விளையாடல் அங்கே நடக்கிறது? ரப்புக்கும் ரப்பினுடைய தூதருக்கும் என்ன விளையாடல் நடக்கிறது? ரப்பு சொல்லுகிறான், எந்த ரப்பு சொன்னால் குன் என்று சொன்னால் உலகமே ஆகுமோ? ஒரு மனதினுடைய விஷயம் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, இந்த உலகமே ஆகியதோ? ரப்பு போய் இதை இப்படி படைச்சு அப்படி படைக்கணும்னு சொல்ல, குன் என்று சொன்னான் பூமி ஆனது, குன் என்று சொன்னான் வானமானது, குன் என்று சொன்னான் சுவர்க்கமானது, குன் என்று சொன்னான் நரகமானது, குன் என்று சொன்னான் கடலானது, கடலிலே உள்ள ஜீவராசிகளானது, மனிதர்களானார்கள், எல்லாம் ஆகியதே எதற்கு? ரப்பு போய் அங்க செய்யல, குன் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவ்வளவும் ஆகியது. இவ்வளவுக்கும் முன்னால தன்னுடைய ரசூலிடத்தில் அல்லாஹ் குன் படியுங்கள் என்று சொன்ன பின்னால் ரசூல் படிக்க தெரியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் இது? அப்ப இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான் நபியை படிக்க சொல்லுங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அசல் மனித ரூபிலிருந்து, தன்னுடைய மனித நப்சு, தன்னுடைய மனித ரூஹிலிருந்து சொன்னார்கள், எனக்கு தெரியாது, என்னுடைய நிலைமை உண்மை நிலைமை இதுதான், எனக்கு தெரியாது. இதை ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு விளையாடலை விளையாட வைத்தானா? நபியே, உங்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்துங்கள், உங்களிடத்துல ஒன்றும் கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்ல வைத்தான் என்று சொன்னால், அந்த நபியை வைத்து அல்லாஹ் அந்த இடத்திலே ஒரு பாடம் நடத்துகிறான், உலகமே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு மனிதர் நான் படியுங்கள் என்று சொல்லி படிக்க தெரியாது என்று சொன்னாரோ அவரிடத்திலிருந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டும், இந்த உலகமே பாடம் படிக்க வேண்டும், இந்த உலகம் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள எல்லா நிலைகளும் பாடம் படிக்க வேண்டும். லேசா இல்ல, பெரிய பாடம் நடத்தினா அல்லாஹ். சாதாரண ஏதோ அப்படி நம்ம சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம், அதல்ல. அல்லாஹ் தன்னுடைய நபியினுடைய உண்மை நிலையை அங்கே சொல்ல வைத்து சொன்னான், இந்த நபியே நீங்கள் உலகத்துக்கு பாடம் நடத்த போகிறீர்கள், அதனால உங்களுக்கு முன்னால யாரும் சொல்லியும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு முன்னால் வேத புத்தகத்தை வைத்து படித்தும் கொடுக்க முடியாது. நீங்க படிக்கணும்னு சொன்னா ஒருத்தர் அங்கேருந்து வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது உங்களுக்கு முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் சாதாரண மனிதர்களுக்கு பாடம் நடத்துபவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்திற்கே பாடம் நடத்த வந்தவர்கள், நாம் நடத்துகிறோம் அந்த பாடத்தை உங்களுக்கு, அதனால் தெரியாதுன்னு சொல்லுங்க, நாம் தெரிய வைப்போம் சொல்லிட்டு உடனே அல்லாஹு தஆலா அதோட விட்டுறல. அதனுடைய அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக் ஹலக்கல் இன்ஸான மின் அலக். நபியே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், இந்த அல்லாஹ் நீங்கள் தெரியாது என்று நீங்கள் ஆரம்பத்திலே நான் குன் என்று சொன்னவுடன் நீங்கள் படுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் சொல்லி இருப்பார்கள், ஏதோ ஒரு ஷைத்தான், ஒரு ஜின் அவரிடத்திலே வேலை செய்து விட்டது, அல்லது இவர் மனனம் செய்திருப்பார் என்று சொல்லி இருப்பார்கள். அந்த வேலைக்கே இருக்க கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு படிக்க தெரியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், பின்னாடியே சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக்கல் இன்ஸான மின் அலக். நபியே இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மனிதனை எப்படி ஒண்ணுமில்லாத தண்ணீரிலிருந்து நாம் படைத்தேனோ அதே போன்று ஒண்ணுமில்லாத என்று சொன்ன உங்களுடைய இதயத்தில் இருந்து ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹு தஆலா சாதாரண ஒரு வார்த்தையில ஒரு எழுத்துல இந்த சமுதாயத்திற்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நித்தம் நித்தம் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், தினம் தினம் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எத்தனை ஆயிரம் கருத்துக்கள் உள்ளே அடங்கி கிடக்கிறது. அப்ப முதல் ஆயத்துல அல்லாஹ் சொன்னான் நபியே படியுங்கள், இரண்டாவது ஆயத்துல தெளிவா விளக்கம் கொடுத்துட்டான், ஒண்ணுமில்லாத விந்திரியத்திலிருந்து. அந்த விந்திரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் சிறுவிள்ளையாக இருக்கும் போது எங்க இருந்துச்சுன்னு தெரியல. அந்த மனிதர் 18 வயதை அடைகிற போது விந்திரியத்தை ஏற்படுத்தினோம், அந்த விந்திரியத்திலிருந்து தன்னுடைய மனைவியோடு கூடுகிற போது குழந்தையை கொடுத்தோம், இது எங்க இருந்தது, இதனுடைய நிலைதான் என்ன, அது கீழே ஊற்றப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும், அல்லது நான் நாடவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒரு மனிதரையே நாம் தந்தோமே, இப்படித்தான் நாயகமே உனக்கு நாம் கொடுத்தோம். சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக். இந்த பிஸ்மிக்காக வேண்டிதான் இவ்வளவு போடு அங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக், அந்த இரட்சகனின் பெயரை கொண்டு படியுங்கள். எப்படி அவன் உங்களை படிக்க வச்சான், ஒண்ணு இல்லாத பொருள்ல இருந்து வெளியே வந்த மாதிரி. இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இக்ரா நீங்கள் நபியே நீங்கள் படியுங்கள், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய இரட்சகன் இருக்கிறானே ரொம்ப பெரிய கிருபையாளன், ரொம்ப பெரிய கிருபையாளன். இந்த இடத்துல சொல்லுகிற போது தஃப்ஸீரில் எழுதுகிறார்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அழகான கருத்து என்னவென்று சொன்னால், கரீம் என்று சொல்லி இருக்கிறார். கரீம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சங்கையின் மிகப்பெரிய ஒரு மனிதர்களிலே சங்கை பொருந்தியவர், ரொம்ப மேன்மை மிக்கவர் என்று சொல்லுவதற்கு கரீம் என்ற வாசகங்களை அரபியிலே பயன்படுத்துவார்கள். ஆனால் அக்ரம் என்று சொன்னால் இதையெல்லாம் தாண்டிருச்சு. அரபியில சில வாசகங்கள் இருக்கிறது, ஒண்ணுன்னா ஒரு படி, ஒரு அலிப்ப கூட்டினா ஏழு படி கூடிரும். ஆக்கில் என்று சொன்னால் சாப்பிடுபவன் என்ற அர்த்தம். அரபியிலே ஆக்கில் என்று சொன்னால் ஆக்கில் அப்படின்னா சாப்பிடுறவன். அக்கால் என்று இன்னொரு அழிப்பை சேர்த்து அக்கால் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா மலம் முழுங்கின்னு அர்த்தம். எப்படி மலையே முழுங்குறவன் உள்ள, எத்தனை தசை கணக்குல போட்டாலும் உள்ள நிறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு கடையில சொல்லும் போது சொன்னாங்க, இங்க இடையில ஒரு கடை திறந்தாங்க, பஃபே சிஸ்டம், எவ்வளவு வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாம், 10 ரூபாய் தான், 10 ரூபாய் 5 ரூபாய் சொன்னாங்க மதிய சாப்பாடு, ஒன்றரை மாசத்துல கடையை முடிட்டு போயிட்டான். போட்ட முதல் பூரா மத்தைய வயிற்றுக்குள்ளதான் இருக்கு, என் கையில ஒண்ணுமே கிடையாது. அப்படி இப்படி சாப்பிடுறவனுக்கு பேர் என்னன்னு சொன்னா அக்கால் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இப்ப அதே மாதிரி கரீம் என்று சொன்னால் சங்கி உருந்தியவன் என்ற அர்த்தம், அக்ரம் என்று சொன்னால் அதையெல்லாம் விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு சங்கி விருந்தியவன் என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்திலே அந்த வாசகத்தை பயன்படுத்தினால், என்னுடைய பெயரை கொண்டு நபியே நீங்கள் துவங்குங்கள், நான் எப்படி என்று சொன்னால் அக்ரம். ஏன் அப்படின்னு சொன்னா கரீம் என்ற வாசகம் நமக்கு பயன்படும். கரீம் என்று சொன்னால் நமக்கு எல்கேஜி படிக்கும் போது எதுவுமே தெரியாது. அந்த டீச்சர் வந்து ஏ பி சி டி ஆனா ஆவண்ணா ஆக்கண்ணா இன்னான்னு சொல்லி கொடுக்கும் போது அதை பார்த்து 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 ஏ என்போம் பி என்போம் சி என்போம் டி என்போம் இப்படி வரிசையா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். நம்ம கூட அருகாமையிலே ஒண்டி இருக்கிற இன்னொரு சகோதரனுக்கு ஏ தெரியும் பி தெரியும் சியும் டியும் தெரியாது. இன்னொருத்தனுக்கு முழுக்க முழுக்க எதுவுமே வராது. ஒன்றரை வருஷம் வந்து படிச்சிருப்பான், திரும்பவும் எல்கேஜியில போடு இல்ல திரும்ப அஞ்சாவது வரையும் வந்து ஆறாவதுல ஒரு ஆறு வருஷம் படிப்பார், ஏழாவதுல ஆறு வருஷம் படிப்பார். சில பேர் ஏழாவதுல ஆறாவதுல ஒரு வருஷம், ஏழாவதுல ஒரு வருஷம் அப்படி போயிட்டே இருப்பாங்க. சில பேர் ஆறாவதுல ரெண்டு வருஷம், ஏழாவதுல ரெண்டு வருஷம். ஏன் இந்த நிலைமைகள்? இப்ப இந்த இடத்துல ஒண்ணு விளங்கணும், ஒரு மனிதர் சொல்லி கொடுத்து அதை புரிய வைக்கிறது அந்த சக்தி ரப்புக்கு மட்டும்தான் உரியது. அதை ரப்பு தர்றானே அவன் கரி. ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து இன்னொருத்தர் நான் உட்கார்ந்துட்டு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு, அல்லது இப்ப உட்கார்ந்து நான் அந்த ரப்பு சொன்ன வாசகங்களை சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்களே, இதற்கு பெயர் கரீம். நான் ஒருவன் என்னை பயன்படுத்தி சொல்லித் தருவது. அக்ரம் என்று சொன்னால் யாருமே கிடையாது. அல்லாஹ் சொன்னா இப்படித்தான் படிக்கணும்னு நபியே உனக்கு தெரியாது, உலகத்திலே சொல்லிக் கொடுப்பதற்கும் யாரும் கிடையாது. நபியே இப்படித்தான் விளங்க வேண்டும் என்பதற்கு உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. நபியே இத்தனை ஆயிரம் கருத்துக்கள் இந்த உலகத்திலும் வானமண்டலத்திலும் பூமியிலும் மனிதர்களிடத்திலும் பொதித்து கிடக்கிறது என்பதை சொல்லி தருவதற்கு யாரும் கிடையாது. அக்ரம் நாம் சொல்லிக் கொடுத்தோம். இப்ப கரீம் என்ற விஷயம் மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறுகிறது, இதையெல்லாம் தாண்டி நிற்கிற விஷயம் நாம் சொல்லிக் கொடுத்தது, அதனால நாம் அக்ரம். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே அப்படி பயன்படுத்துகிறார். இப்ப இதை ஏன் இந்த இடத்தை நாம் சொல்ல வந்தோம் என்று சொன்னால், பிஸ்மில்லா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல், இப்ப பிஸ்மி அல்லாஹ்வினுடைய பெயரால் நபியே துவங்குங்கள் என்று இந்த வேதத்தினுடைய இந்த உம்மத்தே முஹம்மதியாவினுடைய உயிராக இருக்கிற அதனுடைய எல்லா நிலையாக இருக்கிற வேதத்தினுடைய ஆரம்பமும் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பிஸ்மி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதனுடைய முதல் பகுதி பிஸ்மி. பிஸ்மி என்று சொன்னால் முதல்ல பா போட்டிருக்காங்க, அப்புறம் இஸ்மில்லா என்று எழுதி இருக்கிறார்கள். இதற்கு அரபியினுடைய இலக்கணத்தின்படி சரியாக விளக்கம் சொன்னால் அல்லாஹுவினுடைய பெயரால் என்று அர்த்தம், அவ்வளவுதான். இஸ்மில்லா என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய பெயரால். இன்னும் அந்த குறிப்பிட்டு சொல்ல போனால் பா என்று சொல்லுகிற எழுத்து அரபியிலே பா, ஒவ்வொரு மொழியிலையும் பா என்பது வேறு வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. உருதுவிலே சொன்னால் பே உகூஃப் என்று சொன்னால் அறிவில்லாதவன் என்று அர்த்தம், உருதுவிலே பே கூஃப் அப்படிம்பாங்க. பே உகூஃப் என்று சொன்னால் அறிவிலே குறைந்தவன் என்று அர்த்தம். அதே வார்த்தையை பா உகூஃப் என்று சொன்னால் அறிவிலே நிறைந்தவன் என்று அர்த்தம். அப்ப இந்த பே என்பது இப்படி சில அறிவுக்கு மட்டும் ஒரு உதாரணம், இப்படி மொழிகளிலே வேறு வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது. அரபியை பொறுத்த அளவிலே பா என்ற அந்த வாசகம் மூன்று நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பா என்று ஒரு இடத்திலே பயன்படுத்தினால் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா இலக்கணத்தினுடைய படி அதை மூன்று முறைகளிலே நாம் புரியலாம் விளங்கலாம். விளங்குவதற்கு இலக்கணமும் இலக்கியமும் அனுமதி தந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால் முதலிலே முசாஹபத் என்று சொல்லுவார்கள், சேர்ந்து இருத்தல். பிகலமிஹி அதாவது பிஹி ஜஹப்து பிஹி என்று சொல்லுவார்கள் அரபியிலே, நான் அவனோடு சேர்ந்து போனேன், நான் கடைக்கு செல்லுகிற போது அவனோடு சேர்ந்து போனேன். வி முசாஹபா என்று சொல்லுவார்கள் இதற்கு, சேர்ந்திருத்தல். இரண்டாவது என்னவென்று சொன்னால் அவருடைய உதவியால் நான் செய்தேன் ஏதாவது ஒன்ன, அதை எடுத்து கேட்கிறேன் கொண்டு வந்து தருகிறார், அப்ப அவருடைய உதவியால் நான் இதை செய்தேன். அல்லது நான் எழுதுகிறேன், கத்தப்து பி கலமி, என் பேனாவின் உதவியால் நான் எழுதினேன் என்று சொல்லுவதற்கு அரபியிலே பா என்பதை பயன்படுத்துவார்கள். மூன்றாவது ஒரு நிலை வரக்கத்துக்கு பயன்படுத்துவார்கள். ஏதாவது ஒரு பறக்கத்தான விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை சமூகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த இடத்திலே பே என்ற வாசகத்தை பயன்படுத்தி பறக்கத்துக்கு பயன்படுத்துவார்கள். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மூணுமே இலக்கணத்தினுடைய அடிப்படையிலே இருக்கிற அந்த மூணு கருத்துக்களும் இந்த வாசகத்திற்கு அப்ளிகபிள் ஆகிறது. எப்படி என்று சொன்னால் முதல் கருத்து அல்லாஹுவோடு சேர்ந்து அல்லாஹுவினுடைய நிலையிலே, அதாவது சாத் என்று சொல்லுவார்கள் உருதுவிலே, சேர்ந்த நிலையிலே நான் இதை ஆரம்பிக்கிறேன். சேர்ந்து என்று சொன்னா அங்க போய் அரிசியில உட்கார்ந்தல்ல, அவனை என்னுடைய பக்கத்திலே அழைத்து நான் ஆரம்பிக்கிறேன் ஒன்னாவது. இரண்டாவது என்னவென்று சொன்னால் மதத், அவனுடைய உதவி நசர், அல்லாஹ்வினுடைய உதவியை தேடிக்கொண்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். மூன்றாவது கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தால் இந்த வாசகத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த பே என்று சொல்லுகிற இந்த வாசகத்திற்கு இத்தனை அறிவுகள் அது பொதிந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் சொல்லும் போது சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம், குர்ஆனினுடைய மொத்த பகுதிகளும் எல்லாம் குர்ஆன்ல எல்லா சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கமாக இருக்கிறது. முழு குர்ஆனும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் விளக்கம் தான். அந்த முழு குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த மத்தன் என்று சொல்வார்கள் அரபியிலே. வாசகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்ஹம்துலே பார்த்துக் கொள்ளலாம். அல்ஹம்துனுடைய ஒட்டு மொத்தமும் பிஸ்மில்லாவிலே இருக்கிறது. பிஸ்மியினுடைய ஒட்டுமொத்தமும் பாவிலே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நிறைய பயன்ல கூட நீங்க கேட்டிருக்கலாம் பிஸ்மியினுடைய ஒட்டுமொத்தமும் பாவிலே. இப்ப நான் மூணு கருத்தை முன்வைத்தேனே, உற்சாகபத்தாக இருப்பது, சேர்ந்திருப்பது, உதவியை நாடி இருப்பது, மூன்றாவது பரக்கத்து, அந்த பரக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பது. இது இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கும். அப்ப யாருக்கு அல்லாஹு தாலா எந்த அறிவை தர நாடுகிறானோ அதை அல்லாஹு தாலாவே நிறைவாக தருவானாக. அப்ப இதற்கு அடுத்தபடியா பா முடிஞ்சு போச்சு. இப்ப இஸ்மி என்று சொல்லுகிறார்கள். இஸ்மி என்று சொன்னால் பெயர் என்ற அர்த்தம். இப்ப பெயர் என்ற அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். மஸ்முக் இங்க கேக்குறாங்க இல்லையா அரபில, மஸ்முக் உங்களுடைய பெயர் என்ன, அதே கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுஸ்முக் இந்த, சுஸ்முக் இந்த அப்படிலாம் கிடையவே கிடையாது. அரபி இலக்கணப்படி அது வந்து சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரபியினுடைய யார்கிட்ட போய் கேட்டாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சுஸ்முக் இன்டெல்லாம் கேட்கவே முடியாது. ஆனால் இந்த நாட்டினுடைய வழக்கப்படி இந்த ஏரியாவினுடைய அரபு வாசிகள் எப்படி அரபியை பயன்படுத்துகிறார்களோ அதுல சூ என்று சொன்னால் எதற்கு மா என்று அர்த்தம் அரபியில, அதை சூ என்று இவர்கள் மாற்றிவிட்டார்கள். அப்ப சுஸ்முக் இன்ட என்று இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப அரபியில இஸ்மு என்று சொன்னால் அசலிலே பெயர் என்று அர்த்தம். பெயர் தானா ஹசரத் அப்படின்னு கேட்டா இஸ்மு என்பதற்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. ஏன்னா அத்தனை ஆயிரம் பொருட்களை அமைத்திருக்கிறது தன்னுள்ளே. இஸ்மு என்ற அந்த வார்த்தை முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பாடத்தை ரப்புல் இஸ்ஸத் ஒரு நேரத்திலே நடத்துகிறார். எந்த நேரத்திலே செய்தான் ஆதமுக்கு வழிபட முடியாது என்று தலை கணம் பிடித்து சென்றானோ அந்த நேரத்திலே அல்லாஹ் அங்கு ஒரு விளையாட்டை விளையாடினான், திருவிளையாடலை. அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமுக்கு நாம் இஸ்மை சொல்லி கொடுத்தோம், அதை சொல்லிட்டு மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்டோம், இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம், தெரியலை. அப்ப நாம் ஆதத்துக்கு சொன்னோம், ஆதமே நீங்கள் சொல்லி காண்பியுங்கள் என்ன இருக்கிறது என்று முழு வரலாறையும் ஒப்படைத்தவுடன் அந்த இஸ்மு என்பதற்கு அல்லாஹு தஆலா அங்க ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கான். என்ன இஸ்முனா, என்னத்தை அப்படி சொல்லி கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் அண்ட சராசரங்களை எல்லாம் தன்னகத்தை அடக்கியதுதான் இஸ்மு. இவ்வளவுதான் விளக்கம் சொல்ல முடியும். இதுக்கு சொல்லிட்டு போனா போ. அப்ப இஸ்மு என்று சொன்னால் வெளிப்படையிலே அகராதியனுடைய அடிப்படையிலே பெயர் என்ற அர்த்தம். இஸ்மு என்பதற்கு ஆழ்ந்த கருத்து, அடியிலே போனால் அடங்க முடியாத பொருளிலே விளங்காத கருத்துக்களை இஸ்மு என்பது தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இப்ப பிஸ்மில்லா அல்லாஹுவினுடைய பெயரால், அல்லாஹ் என்ற வாசகம் இருக்கிறதே அல்லாஹுவினுடைய சிபத்துகள். அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கென்று 99 சிபத்துகளை நான் குறிப்பாக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதுல ரஹீம், ரஹ்மான் எல்லா பேரும் வருது. அதுல அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த வாசகம் இருக்கிறதே, அதற்கு ஒருமை கிடையாது, பன்மை கிடையாது, இருமை கிடையாது, எதுவுமே கிடையாது. எதையுமே தன்னுள் ஏற்காத ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ். அந்த வாசகத்தை கொண்டு யாருக்கும் நாம் பெயர் சூட்டவும் முடியாது. ரஹ்மானுடைய மத்த வாசகங்களை கொண்டு நாம் பெயர் சூட்டிக் கொள்ளலாம். இப்ப ரஹீம் என்று யாரையும் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் என்ற ஒரு குறிப்பிட்ட பெயரை மட்டும் யாரையும் கொண்டு போய் அழைப்பதற்கு உரிமை கிடையாது. அப்ப இந்த அல்லாஹ் என்ற வாசகத்தை பற்றி முஃபஸ்ஸிர்கள், வேத வியாக்கியானிகள் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மற்ற எல்லா பெயர்களையும் விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு கமாலியத் என்று சொல்லுகிற அந்த முழுமை தன்மையையும் அல்லாஹுவினுடைய முழு சிபாத்துகளையும் இந்த வாசகம் பெற்றிருக்கிறது. இப்ப பிஸ்மில்லா அல்லாஹுவினுடைய பெயரால் என்ன செய்யறீங்க? ஒண்ணுமே காணும் அந்த இடத்துல. அர் ரஹ்மான் ரஹீம்னா கிருபையாளன் கருணையாளன், ஆனால் பிஸ்மில்லா தொட்டில் இருக்கிறது, ஏதோ ஒன்றை தேடுகிறது. பிஸ்மில்லா என்பது முடியவில்லை. பிஸ்மில்லா என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பெயரால். அப்ப இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அந்த இடத்தில் ஒரு பொருள் மறைந்து இருக்கிறது. அது என்னன்னா, நான் ஆரம்பம் செய்கிறேன், நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு என்ற வாசகம் அந்த இடத்திலே மறைந்து நிற்கிறது. ஏன் என்று சொன்னால், இதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய பெயர் என்பதற்கு முன்னால் வேறொரு வாசகத்தை வைப்பதற்கு தகுதி அல்ல. அதனால் அல்லாஹு தஆலா வெறும் பிஸ்மில்லா என்று சொல்லி இந்த சமுதாயத்திற்கு பாடம் நடத்தி இருக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய கருத்தை பிஸ்மில்லா என்பது தன்னுள்ளே அடங்கி இருக்கிறது. இன்னும் போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு சகோதரர் வந்து ஒரு நாள் ஒரு சந்தேகம் கேட்டார். அந்த சந்தேகத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறதுனால் அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதை ஒட்டு மொத்தமாக எடுத்து வைத்து விடலாம் என்ற நல்ல எண்ணத்திலே இப்ப அர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லான்னு விளக்க முடியல, அதுவும் இருக்கு. அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இருந்தால் அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு சகோதரர் வந்தார், வந்து சொன்னார், ஹஜ்ரத் பொதுவான ஒரு கருத்து இருக்கு, அதாவது மனிதனுக்கு நோய் வருவது என்பது, மனிதனுக்கு நோய் வருது, நோய் வர்றதெல்லாம் பாவத்தினால் வருது என்று சொல்லுகிறார்கள். நோய் வர்றது பொதுவா, நோய் வர்றது நாம் செஞ்ச பாவத்தினால் வருது. இப்ப ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, இப்ப சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சுகர் வருது, பிபி வருது. எங்க ஊர்ல ரெண்டு பேரும் தள்ளி ஒரு பிள்ளை அப்பந்தான் பிறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு சுகர் இல்லை, அத்தாவுக்கு சுகர் இல்லை, ஆனா அந்த பிள்ளைக்கு சுகர் பார்த்த உடனே அந்த ஆள் வேற டின் எழுதி தந்துட்டான் எங்க ஊர். எனக்கு முதல்ல கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இது என்ன கூத்து, அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கிடையாது ஆனால் பிள்ளைக்கு சுகர். அப்ப அதே மாதிரி மனிதன் இருக்கிற போது உலகத்திலே நொண்டியாக இருக்கிறான், வேற ஏதாவது குறைபாடு தோன்றுகிறது. இப்ப இதெல்லாம் இவன் செஞ்ச பாவமா, இல்ல இதெல்லாம் இவங்க அத்தா செஞ்ச பாவமா, இதெல்லாம் ஏன் இப்படி ஒண்ணு வரணும்? நோய் என்பதற்கு இஸ்லாம் கொடுக்கிற டெஃபினேஷன் தான் என்ன என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். இப்ப பொதுப்படையா நாம் பார்த்து இது அப்படி தாங்க, இது இப்படி தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இதுக்கு எல்லா பிங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் இதற்கு எத்தனை நிலைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பொதுவா நாம் இன்னைக்கு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தா அது அதிகமாக தொடர்பு கொண்டிருப்பது அறிவியலோடு தான். நோயின்னு பார்த்தா அது அதிகமாக தொடர்பு கொண்டிருப்பது, யாராவது சில ஓதி கூட வர்றாங்களே ஒழுந்து ஆபரேஷன்னா ஏதாவது ஒரு அஜத்துல வந்து அஜித்து ஆபரேஷன் பண்ணி விடுங்கன்னு சொல்றாங்க, மாட்டாங்க, அதுக்கு நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. ஒருத்தருக்கு கல் அடைச்சிக்கிச்சு, அப்ப என்ன செய்வார், நேரம் வந்து அஜித்து ஏதாவது சூரத்தில் பாத்தியா ஓதி ஊதுங்கன்னா சொல்ல போறாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்ப நோய் என்பது தன்னகத்திலே அதிகமாக கொண்டிருக்கிற விஷயம் அறிவியலை தான். இப்ப அந்த அறிவியலை முன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அல்லது நாம் படித்த அறிவுக்கு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, யார்த்தையாவது ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் இப்படி கொடூர கொடூர பாவங்களை செய்ததனால் எனக்கு இப்படி சர்க்கரையும் பிபியும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாரா? பாவமாது கீவமாது, உனக்கு ஒத்தாக்க இருந்துச்சு உனக்கு வந்துருச்சு, அவர் சொல்ற கருத்து ஒத்தாக்க இருந்துச்சு உனக்கு வந்துருச்சு. அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு 25 வயசுல 40 வயசுல 30 வயசுல எல்லாருக்கும் சர்க்கரையும் பிபி வருது, அது பொது கருத்து. அதனால நீ செஞ்ச பாவமும் கிடையாது, நீ செஞ்ச புண்ணியமும் கிடையாது, இது உனக்கு வந்தது வந்து உனக்கு நோய் நோய் தான், இதுக்கு யாரும் எதுவும் கிடையாது. ஆனால் என்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியும்னு அவர் சொல்லுவார், யாருடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ சுகர் இருக்கிறதோ பிபி இருக்கிறதோ முன்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா ஹெரிடிட்டி என்ற அடிப்படையில் அவருக்குள்ள நோய் இவருக்கு வரலாம், உங்க நோயும் உங்க பிள்ளைக்கு வரலாம், அல்லது பிள்ளைக்கு இருக்கிற நோய் வந்து அவருடைய பிள்ளைக்கு போகலாம் என்ற அடிப்படையில அறிவியல் நமக்கு சொல்லித்தரும். அறிவியலினுடைய வட்டம் நோயை பொறுத்த அளவிலே இதுதான். அறிவியலை பொறுத்த மட்டிலே, நோய் என்பதை பொறுத்த மட்டிலே யாருக்கும் வரலாம் அல்லது ஹெரிடிட்டியினுடைய அடிப்படையில் வரலாம். இந்த ரெண்டு கருத்துக்களை தவிர மூணாவது கருத்தை அறிவியல் முன்வைக்காது. இப்ப இதற்கு அடுத்து ஒரு நிலையில போய் பார்த்தோம்னு சொன்னா சைக்காலஜி என்று சொல்லுவார்கள், அல்லது வந்து நம்முடைய நாட்டிலே இருக்கிற சித்தா யோகா என்ற அந்த அவர்களுடைய மூல கொள்கை அடிப்படை என்னவென்று பார்த்தால், மனிதனுடைய உடல் இருக்கிறதே பல்வேறு உலகத்தினுடைய மூலக்கூறுகளால் ஆனது, பல்வேறு எல்லாம் இந்த காத்து மண் களிமண் அது இது வானம் பூமி இதெல்லாம் சேர்ந்து படைக்கப்பட்டு வந்தான் மனிதன். இப்ப இந்த மனிதன் இருக்கிறானே இவன் உள்ளே இருக்கிற அந்த மனம் தவறான எண்ணத்தை எண்ணும் போது தவறான செயல்களை செய்கிற போது இந்த உலகத்திலே படைக்கிற அதாவது நெருப்பும் சரி அதே போன்று பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்களே மனித உடலிலே பொதிந்திருக்கிறது அது ஒன்று என்ன செய்யுதுன்னு சொன்னா உலகத்தினுடைய பஞ்சபூதம் ஒன்றை உருவி கொள்ளுகிறது. அப்ப இவனுடைய ஒட்டுமொத்த மூலக்கூறிலே ஒரு ஓட்டை விழுகிறது. அப்ப அந்த கெட்ட எண்ணத்தினால் இந்த ஓட்டை விழுந்ததனால் நோய் என்பது வருகிறது. இது யோகா அதே போன்று அந்த மனோநிலையை அடிப்படையாக கொண்டு சொல்லுகிறவர்களுடைய அடிப்படை கருத்து. இதைத்தான் அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் சொல்லித்தரா. நீ கெட்ட எண்ணத்தையே நினைக்காதே, நீ வாழ்க்கையிலே நல்லா இருப்பாய். அதுதான் ஒரு கருத்து. வாழு வாழ விடு, வாழு வாழ விடு என்பதை கருத்தாக வைத்து எத்தனையோ அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப எண்ணத்தினுடைய அடிப்படையிலே உடலுடைய மூலக்கூறுகளிலே ஓட்டை விழுகிற போது நோய் என்பது வந்து விடுகிறது என்பது மனோநிலையை பொறுத்த கருத்து. இப்ப கடைசியா இஸ்லாமிய கருத்து, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் அல்லாஹினுடைய வேத தூதர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், பாவம் செஞ்சாதான் நோய் வருதா, பாவத்துக்கு தான் பரிகாரம் நோயா அப்படின்னு இஸ்லாமிய அந்த வட்டத்திலே பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. நோய்க்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்ற கருத்தை தான் நம்மால் எடுக்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சின்ன புள்ளங்க இப்பதான் பிறந்திருக்கு அதுக்கு சுகர் வருது. ஏன் அதுக்கு சுகர்? அது என்ன செஞ்ச, அது செய்த பாவம் என்ன, அது என்ன அநியாயம் பண்ணுச்சு? அல்லது ஒருத்தருக்கு கால் உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு, அவர் என்ன செஞ்சாரோ அதே பாவத்தை கூட ஒரு நண்பர் இருக்கிறார் அவரும் செய்கிறார், ஆனால் சலாமத்தாக வாழுகிறார் உலகத்திலே. ஒண்ணுமே செய்யறது. இன்னொரு கருத்துப்படி பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் கைரு ஹத்தாயின் அத்தவாபூன், உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்பவர்களே, அதனால பாவம் செய்து விட்டு அதற்கு பின்னால் புண்ணியம் தேடுபவர்களே மனிதர்களில் புனிதர் என்று சொன்னார்கள். அப்படின்னா உலகத்துல நோயே இல்லாம நமக்கு முன்னால எத்தனையோ பேர் மௌத் ஆயிருக்காங்க. எங்களுடைய தாத்தா பாட்டி எங்களுடைய நன்னா நன்னி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 80 வயசு வரையும் கல்லு கட்ட மாதிரி ஒரு டாக்டர்கிட்டையும் போகாம சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதாவது ஒரு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு சும்மா அப்படி படுத்திருந்து மௌத்தா போற வரையும் வேலையும் பார்த்து அப்படி பாயில படுத்து மௌத்தா போனவங்க இருக்காங்க. இப்ப இவங்க பாவமே செய்யலையா, ரசூல் கருத்துல ஓட்ட விழுந்துருச்சா? இல்ல. அப்ப மனிதன் பாவமும் செய்வான். அப்ப பாவம் செஞ்சது இவருக்குள்ள நோய் இவருக்கு கிடையாது, இப்ப இவருக்குள்ள நோய் அவருக்கு கிடையாது, ஆனால் பாவங்கள் வேறுபடலாம். இன்னும் சில இடத்துல பார்த்தோம்னா ஒருத்தன் நல்லா தொழுதுகிட்டு இருப்பார் அவருக்கு வரும் கேன்சர் வரும், ஒருத்தன் தொழவே மாட்டான் எந்த நேரமும் தண்ணி அடிச்சு ஏதாவது பண்ணி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான் நோயே இல்லாம நல்லா மௌத்தாப்பான், ஏதாவது அப்படி இப்படி வரும் தலைவலி வரும் கொடுக்குன்னு மௌத்தா போயிட்டான். இப்ப எல்லா நிலைகளிலும் பார்த்தால் நோய் என்பதை அல்லாஹ் பாவத்திற்கு கொடுப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கியாமத்துல நம்மளை நிறுத்தி வைத்து கேட்கிற போது நாம் சொல்லலாம், நான் செய்த பாவத்திற்கு பரிகாரத்தை நீ உலகத்திலே தந்து விட்டாய், அதனால என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு அல்லாட்ட நமக்கு வாதாடுறதுக்கு வழியும் இருக்கிறது. ஆகவே நோய் என்பது இதை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோய் என்பது பாவத்தின் பரிகாரம் கிடையாது. பாவத்துக்கு அழுக்கு நோய் தான் அப்படின்னு நம்மளுடைய இஸ்லாமிய கருத்திலே ஷரியத்தினுடைய கருத்திலே சொல்ல முடியாது. அப்ப என்ன, அப்ப நோய் என்றால் என்ன, அப்ப ஏன் சின்ன பிள்ளைக்கு நோய் வருது, ஏன் பெரிய மனிதர்கள் அப்படி இறந்து போறாங்க, ஏன் அதாவது இடையிடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுறார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதற்கு இஸ்லாம் விளக்கம் சொல்லுகிறது, அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்தலி எபுலுவக்கும் அஜுக்கும் அஹ்சனு அமலா. இந்த ஒரு வாசகம் தான் இதுக்கு விடையா கிடைக்கும். என்ன அப்படின்னா, அல்லதி ஹலக்கல் மௌத், அவனே மரணத்தையும் படைத்தான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், வாழ்வையும் மரணத்தையும் அவனே படைத்தான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியபுலுவக்கும் அஜ்ஜுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே நல்லமல்கள் எவர்கள் செய்கிறார்கள் என்பன்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. இந்த ஒரு வாசகம் தான் இதுக்கு நமக்கு விடையா கிடைக்குது. என்ன கருத்து, மொட்டையாவிலி மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சா சோதிக்கிறது? நோய் என்பது மனிதர்களுக்கு சோதனை, நோய் என்பது மனிதர்களுக்கு சோதனை, பாவத்தினுடைய விடுப்பு அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, ஒருத்தருக்கு இருந்த நோய் இன்னொருத்தருக்கு வரலாம், வராமல் போகலாம், அது வேறு. சின்ன குழந்தைகளுக்கு திடீரென்று வரலாம், திடீர்னு ஒரே மாதிரி பாவம் செஞ்சவன் கைகால் உடஞ்சு போயிடலாம். அதனால நோய்க்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒன்று சோதனை. எப்படி அதற்கு சோதனைன்னு சொல்றீங்க? இதை எப்படி நீங்க சோதனைன்னு சொல்ல முடியும் இந்த நோயை அப்படின்னு கேட்டா, இந்த கருத்தை வைத்து நாம் சொல்லலாம், சின்ன குழந்தைக்கு எப்படி நோய் வந்துச்சு தெரியாது. அதே போன்று பெரிய பெரிய நிலைகளிலே மாற்று மாற்றமான நோய்கள் வருகிறது, கொடுமையான நோய்கள் திடீர்னு ஒருத்தருக்கு வந்துருது. ஏன் அப்படி வந்துச்சு? இப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நாயகத்திடத்திலே ஒரு தோழர் வந்து சொன்னார், அந்த ஹதீஸினுடைய அரபி வாசகங்கள் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், இந்த வாசகம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மதரசாவிலே படித்துக் கொண்டிருந்த போது படித்த இந்த ஹதீஸ். அப்ப இந்த வாசகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை, ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா அவனுடைய இரு கண்களையும் கொண்டு சோதித்து விட்டார். ஹபீபத்தை என்ற அரபி வாசகத்திற்கு இரு கண்களையும் புடுங்கி விட்டால், ஒளி எடுத்துட்டான் அல்லது கண்ணே போயிருச்சு, ஏதோ ஒரு நிலை ஏற்பட்டு கண்ணை இழந்துட்டான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா, ஹபீபத்தை அவர் அதை பொறுத்து கொண்டார், அதை அல்லாஹ் இதை அல்லாஹ் தான் தந்தார், வாங்கி கொண்டான் என்ற அழகிய பொறுமையை அவர் மேற்கொண்டார் என்று சொன்னால், பலகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கமே உரித்தானது என்று சொன்னார்கள். அவருக்கு சொர்க்கமே கொடுத்த. இப்ப பாவத்துக்கு இது பரிகாரமாக இருந்தால், இந்த பரிகாரத்திற்கு சொர்க்கம் கொடுக்க முடியாது, பரிகாரம் முடிஞ்சு போச்சு, திரும்ப எதுக்கு சொர்க்கம் கொடுக்கணும்? அல்லது இந்த நோய், இந்த கண் என்பது போயது என்பது நோயாக இருந்திருந்தால் எதற்கு அவர் சபர் செய்ய வேண்டும்? அப்படியே நாயன் சொல்லதாலேயே உங்க சொல்லி இருப்பாங்க, சபர் தேவையில்லை, பாவத்துக்கு பரிகாரம், அநியாயம் பண்ணுவனதுக்கு அநியாயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லல. அப்ப அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இதை ஏற்றுக்கொண்டார், பொறுமை செய்து கொண்டார் என்று சொன்னால், அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா பின்னாடியே வாக்களித்து இருக்கிறார். ஒரு முறை ஒரு பெண் நாயகத்திடத்திலே வந்தார்கள். வந்து அந்த பெண் சொல்லியது, நாயகமே எனக்கு காக்கா வலிப்பு ஏற்படுது, அடிக்கடி கைகால் வெட்டுது, நான் கீழே விழுந்துடுறேன், இந்த நிலையை விட்டு எனக்கு அல்லாஹுவினிடத்திலே மோட்சம் பெற்று தாருங்கள் என்று அந்த பெண் வந்து வாதாடியது. அதை கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பொறுமையாக இரு, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார், நீ பொறுமையாக இரு, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இந்த இடத்திலே நாயகம் சொல்லவில்லை, நீ பாவம் செய்தாய், அதனுடைய பரிகாரம் தானே அனுபவித்துக் கொள் என்று சொல்லவில்லை, நீ பொறுமை செய், அல்லாஹ் உனக்கு மோட்சத்தை தருவான், சொர்க்கத்தை தருவான். உடனே அந்த பெண் சொல்லியது, அந்த வயது வாலிப வயது பெண், நாயகமே நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன் சொர்க்கத்திற்காக வேண்டி, ஆனால் ஒரு நிலை, அது அந்த காக்காய் வெளிப்பு வருகிற போது என்னுடைய ஆடைகள் நவந்து அங்கங்கள் வெளிப்படுகிறது, பிற மனிதர்கள் பார்க்கிற அந்த அவமான சின்னமாக அது இருக்கிறது, ஆகவே அதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த பெண்ணினுடைய மர்ம உறுப்புகள் வெளியே தெரியாமல், அதை இந்த உலகத்திலே உள்ளவர்கள் பார்த்து எண்ணி நகையாடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினிடத்தில் முறையீடு செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருள், உங்களுடைய நப்பு எல்லாவற்றிலும் நாம் சோதிப்போம். சோதனை என்பது சும்மா அல்ல, எல்லாவற்றிலும். உங்களுடைய மனைவி மக்களிலே நாம் சோதிக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்திலே நாம் சோதிக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே நாம் சோதிக்கலாம், ஏன் உங்களையே நாம் வைத்துக் கொண்டு சோதிக்கலாம். அப்ப சோதனை என்பது உனக்கு பிள்ளையாக பெற்றதன் மூலமாக அந்த சோதனையை நீ அனுபவிக்கிற போது அல்லாஹ் பார்க்கிறான், இந்த அடியான் எந்த நிலையிலே இருக்கிறான்.